ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு ஆதிசங்கர பிரம்மசூத்திர பாஷ்யம். வழங்குபவர் திரு மணி டிராவிட் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சர்வஜ்ஞானேதஸ்ய சம்பவோஸ்தி. இப்பேற்பட்ட ஒரு கிரந்தத்தை ஒருத்தன் எழுதணுமேயானால், ஒருத்தன் விரச்சனம் பண்ணணுமேயானால், அந்த ஆள் சர்வஜ்ஞனாக இருந்தார். அவன் சர்வஜ்ஞனாக இருக்கலைன்னு சொன்னால் இப்பேற்பட்ட ஒரு கிரந்தத்தை அவனால் ரச்சனை பண்ண முடியாது. லௌகிகமான கிரந்தகர்த்தாவை ஒரு திருஷ்டாந்தத்தில் வியாப்தியை கிரகிக்கிறதுக்காக காமிக்கிறார். எத்யத் விஸ்தரார்த்தம் சாஸ்திரம் யஸ்மாத் புருஷ விசேஷாத் சம்பவதி யதா வியாகரணாதி பாணியாதே ஜேயைக தேசார்த்தமபி சகா ததோத்தியதிகதர விஜானகா இது பிரதிபம் லோகு. விஸ்தரார்த்தம் சாஸ்திரம், விசாரமா ஒரு விஷயத்தை நிரூபணம் பண்ணக்கூடிய சாஸ்திரம் எடுத்துக்கோம். இந்த சாஸ்திரத்தை யாரோ ஒரு மனுஷர் எழுதியிருக்கார், அவர் தான் அந்த சாஸ்திரத்துக்கு கிரந்தத்துக்கு கர்த்தான்னு சொல்லுவோம். சொன்னா உதாரணமா எடுத்துட்டோம்னா வியாகரணம், பாணினி சூத்திரங்கள் இருக்கு, இந்த சூத்திரத்தை பாணினி எழுதியிருக்கார், அவர் நிரூபணம் பண்ணியிருக்கார். இந்த சாஸ்திரத்துல பாணினிக்கு பாணினிய வியாக்கரணத்துல எவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கோ இதை விட அதிகமாக விஷயம் தியானம் இருக்கு, அது பிரத்யேகமா இருக்கு. இந்த இடத்துல பாணினி சூத்திரம் பண்ண மறந்து இருக்காரு, ஆனா பாணினிக்கு அந்த விஷயம் தெரியும், அவருக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது, அவரே அத சூத்திரத்துல அனுசரிச்சிருக்கார், அதெல்லாம் ஞாபகத்தின்னு சொல்றாரு. பாணினி இது காவியம் எல்லாம் வேற எழுதியிருக்காங்க, பாணினி காவியம் எழுதியிருக்கார், ஜாம்பவதி ஜெயம் அப்படின்னு ஒரு காவியம் எழுதியிருக்காரு. அந்த காவியத்துல அவர் பிரயோகம் பண்ணி காமிச்சிருக்கார், ஆனா அந்த பிரயோகத்துல சூத்திரத்துல உபபத்தி. அப்ப இதனே என்ன தெரியறது, அவரால் பூர்ணமா அவர் அவருக்கு எவ்வளவு தெரிஞ்சதோ அத்தனையும் அந்த கிரந்தத்துல கொட்ட முடியல, கொஞ்சம் குறவு இருந்து இருக்கு வாஸ்தவம். ஆனா பாணினி சூத்திரம் அவ்வளவு ஜாக்கிரதையா பண்ணி கூட இதை விட அதிகமா பாணினி தெரிஞ்சுட்டு இருக்கார். அவர் ஒரு அனுபந்தம் சேர்க்கிறார், ஒரு சூத்திரத்தை இந்த மாதிரி போடுறாருன்னா அதுல ஏகப்பட்ட அபிப்பிராயம் இருக்கு. சின்ன ஒரு ஏன் இந்த மாதிரி பண்ணப்படாது, ஒரு குத்து அப்படின்னு சொன்னா குத்து குத்து மாதிரி ஏன் கொஞ்சம் அனுபந்தத்தை மாத்தப்படாதுன்னு சொன்னா எல்லாருக்கும் ஏற்பட பிரயோஜனம் இருக்கு. அங்க அடிக்கிறது இங்க அடிக்கிறது அதை மாத்தலாம்னா இங்க அடிக்கிறது, ரொம்ப அவ்வளவு ஜாக்கிரதையா போட்டிருக்காரு. இது அப்படி பண்ணி கூட பல விஷயம் விட்டு போனதுனாலதான் காத்தியாயனர் வந்து வார்த்தைகள் பண்ண வேண்டியது இல்லையா. ஒரு சமயம் அந்த பாண்டிக்கு அந்த விஷயம் தெரியாதுன்னு சொல்றது இல்ல, அவர் எவ்வளவுதான் சொல்றது சொல்லி முடியாது, தன்னுடைய தனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்லணும்னு சொன்னா அந்த சப்தத்துக்கு அவ்வளவு போறல, கட்சி போறல, ஏதாவது விட்டுதான் போறது, எத்தனை சொன்னாலும் பாக்கி இருந்திருக்கும். இதனால வார்த்தைகள் பிரயணம் பண்ணியிருக்காரு, இது இது புரிஞ்சுக்கலாமே. அப்படி இருந்தாலும் நம்ம வேடத்துல சார் கூட பாணினிக்கு அதிக விஷயம் தெரியும்னு சொல்லலாம். அவர் வியாக்கரணத்தை பத்தி தானே சூத்திரம் எழுதியிருக்கார், அவர் வியாக்கரணத்தை பத்தி தான் தெரியுமா, அதை தவிர மீமாம்சை அந்த சாஸ்திரங்கள்லாம் தெரியாதா, அதை பத்தி சூத்திரம் எழுதலையே. ஆஹா, எப்படியா இருந்தாலும் அவருடைய தியானம் அவருடைய கிரந்தத்தை விஷயத்தை விட அதிகம் தான், அதிகம் தான். பாணினியாதேகே ஜேயைக தேசார்த்தம் அப்படி சகா ததோத்தியதிகதர விஜயானஹா இது லோகே பிரதிபம் பிரதிபம் லோகே. அப்போ இப்ப ஏற்பட்ட இங்க வேதம் இருக்கே, இங்க வேதத்தை ரச்சனை பண்ணினவன் வேதத்தை விட அதிகப்படியான ஜானம் உள்ளவனாக இருக்கணும் இல்லையா. அதான் திமு வக்தவியம் நீ சொல்லவே வேண்டாம். சித்தம் அநேக சாகாபேத பின்னஸ்ய ரிக்வேதம்னு எடுத்துட்டோம்னா அது வேதம்னு ஏகவச்சனம் போட்டதுனால ஒரு வேதம்னு தெரியுது, ஆனா அதுக்கு சாகே ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் சாமவேதம்னு சொன்னா சகஸ்ர வர்த்தமா சாமவேதான்னு சொல்றேன், அது ஆயிரம் சாட்சியம் இருக்கான். ரொம்ப பிடிச்சேன் இந்த எல்லா வேதங்களும் மொத்தம், இப்ப நமக்கு ஏதோ சில சாட்சியங்கள் தான் இருந்துட்டு இருக்கு, மொத்த சாட்சியும் இருந்ததுன்னு சொன்னா ஒரு ஜென்மா ரெண்டு ஜென்மாவாலும் படிக்க முடியாத இல்லை, அவ்வளவு பெரிய வேதமா இருக்கு. அதான் அநேக சாகாபேத பின்னத்த பல சாட்சைகளாக பிரிஞ்சு இருக்கக்கூடிய இந்த வேதத்தை அதுவும் சம்பூர்ண வேதங்களை தேவ திருஜன் மனுஷ வர்ண ஆசிரமாதி பிரவிபாக ஹேதோ. தேவதையா ஆனா எப்படி ஆகணும், தேவதைங்கிறது யாரு, அது வரத்துக்கு உபாயம் என்ன, தெரிஞ்சுக்கிறது. பெரிய கதியில போகணும்னா எந்த காரணத்தால எல்லாம் பெரிய கதிக்கு போறேன், அந்த ஜென்மா எப்படி வருது, அது தெரிஞ்சுக்கிறது. மனுஷன் எப்படி ஆகிறான், அப்படி யாருக்கு காரணம் என்ன எல்லாம் சொல்றது. மனுஷனாக இருக்கிறவன் தன்னை வந்து மேல இதுக்கு மேல உயர்த்திக்கணும், உயர்த்திக்கணும்னு சொன்னால் அவன் எப்படி இருக்கணும், வர்ணம் ஆச்சரம் இந்த தர்மங்கள் எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கொண்டு சொல்றது. இந்த பிரவிபாகத்துக்கு கேதுவாக இருக்கக்கூடிய இந்த ரிக்வேதாத்யாக்கிய சாஸ்திரத்திய சர்வ ஜான ஆகரஸ்யன்னு சொல்றான், ஜான சமுத்திரம் ஆகர. சுரங்கமா 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 வந்து சொல்லலாம் ஆகரகா அப்படின்னு சர்வ ஞானம் இன்னும் எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கு வந்துட்டே இருக்கு. அதுலயும் இன்னொரு விசேஷம் என்னன்னா இப்பேற்பட்ட ஞானத்தை அவர் பண்ணினவர் ரொம்ப சிரமப்பட்டு பண்ணினாருங்கிறதே இல்லை பண்ணினவர். இவ்வளவு இவ்வளவு விஷயமான பல விஷயத்தை சங்கிரகம் பண்ணக்கூடிய ஒரு கிரந்தத்தை ஒரு கரெக்டா பண்ணணுமே ஆனால் அவர் எவ்வளவு சிரமப்பட்டு அந்த கிரந்தத்தை எழுதியிருக்கணும் அப்படின்னு கேட்டா இங்க அதுவே இல்லை. அப்பறையத்தனையே நீங்க லீலான்யாயின புருஷ நிஸ்வாகவது எஸ்மாத் மகதோ பூதாத்யோனே சம்பவா லீலான்யாயின நிறைவ கேவலையிடம் இதுவரும் லீலை இந்த பேர்பட்ட வேதத்தை சிக்கி பண்றது அவருக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அதுக்காக ஒரு பெரிய பிரயத்தனமே பண்ண வேண்டியதில்லை. நம்ம மூச்சு விடுறோமே மூச்சு விடுறதுக்கு நம்ம ஏதாவது ரொம்ப பிரயத்தனப்பட்டா மூச்சு விட வேண்டியிருக்கு அராயாட்டமா அது பாட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கு. அந்த மாதிரி எப்படி மூச்சு காத்து மாதிரி புருஷ நிஸ்வாசவது எஸ்மாத் மகதோ பூதாத் மகா மகத்துனா நமக்கு தெரியும் அனந்தமா அபரிச்சின்னமான மகத்து தெரிச்சு பூதம்ங்கிறதுக்கு பரமார்த்தம் பூத சப்தத்துக்கு பரமார்த்தம் இதுதான் பூதம் யசார்த்தம் அப்படின்னு சொல்றது பரமார்த்தங்கிறது அது ஒண்ணுதானே பரமாத்ம தத்துவம் அதனால அதுக்கு மகத் பூதம் அப்படின்னே பேரு. அந்த மகத் பூதத்திலேருந்து உண்டாகி இருக்கிறது இப்பேற்பட்ட வேதம் சொன்னால் சத்திய மகத்துவ பூதத்த இங்க அன்வயம் வேதன் மத்தியில இந்த வேதங்கள்லாம் அந்த பரமாத்மா கிட்டதான் உண்டாயிருக்குங்கிறது என்ன பிரமாணம்னு கேட்டா அதுவே பிரமாணம். அத்திய மகதோ பூதத்த நிஸ்வசிதமேதேதாயித்யாதிபே இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறது. அப்படி இருக்கும்போது சத்த மகதோ பூதத்தை நிரதிசயம் சர்வசித்தம் சர்வசக்திமத்துவம் வேடிக்கும் வக்தவியம் சொல்லாமலே சர்வசித்தமாக இருக்கு அந்த பரமாத்மா சர்வஜராகவும் சர்வ நிரதிசய சக்தி சம்பந்தமாகவும் இருந்திருக்கார். அதனால இப்பேற்பட்ட ஜெகத்காரணத்தும் அவர்கிட்டதான் இருக்கே தவிர வேற யாருக்கும் கிடையாது. இப்போ ஒரு ஒரு இதுக்கு பதில் சொல்லியா வேதம் பௌருஷேகம் இல்லை அதாவது நம்ம சித்தாந்தத்துல சில பேர் சாஸ்திரக்காரர்கள் நெய்யாயிகாரெல்லாம் எடுத்துட்டோம்னா அவ வந்து வேதத்தை ஈஸ்வர பிரணீதம்னு ஒத்துக்கிறான். அபௌருஷேயம்ங்கிறது வாழ்க்கை இல்லை. ஈஸ்வரன் வந்து வேதத்தை பிரணயனம் பண்ணியிருக்கார். ஆனா ஈஸ்வரன் சர்வஜர் அவர் ஆப்தர் யாரையும் ஏமாற்ற மாட்டார். அதனால அவர் சொன்ன வாக்கு பிரமாணம் ஆப்த வாக்கியம் பிரமாணப்பட்டதாக அவளுடைய லட்சணம். ஆனா மீமாம்சா வேதாந்தம் இந்த ரெண்டு மதத்திலையும் வேதத்தை அபௌருஷேயம் நம்ம சித்தாந்தத்துல வேதம் அபௌருஷேயம் அதாவது ஒரு புருஷனால நிர்மாணம் பண்ணப்பட்டது இல்லை. பாதராயணருக்கும் அது இஷ்டம்தான். இவருக்கும் நம்ம பிரம்மசூத்திரக்காரருக்கும் அவருடைய மதத்திலையும் வேதம் அபௌருஷேயம் தான். ஆனால் இங்க என்னமோ சாஸ்திரத்தை யோகிக்குங்கிறாரு கிரந்தங்கிறது சாஸ்திரம் வேதத்துக்கு கர்த்தாவாக இருக்கு இந்த கிரந்தத்தை விட கிரந்த கர்த்தாவுக்கு தியானம் அதிகம் அதனால அவர் சர்வஜனாக இருக்காருன்னு சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு வேதம் அபௌருஷேயம்னு வேற சொன்னால் இது எப்படி தெரியா வரும் பரஸ்பர விருத்தமானா இருக்குன்னு கண்டவர் இல்லையா. அப்ப இதுக்கு பதில் சொல்லும் சூத்திரக்காரர் இப்படி சொன்னதுனாலேயே அவர் அபௌருஷேய சொன்னா என்ன அப்படிங்கறத கொஞ்சம் நிரூபணம் பண்ணாம்னு நினைக்கிறார். வயால சொல்லல ஆனா அவர் எல்லாரும் நிரூபணம் பண்ணிட்டார். இப்ப பாப்போம் பௌருஷேயத்தும் அபௌருஷேயத்தும் என்ன. இப்ப இவருடைய வாக்கியம் இருக்கு சாஸ்திர யோகிவாசன்னு சூத்திரம் இருக்கு. சூத்திரக்கார இந்த சூத்திரம் யாரு பண்ணினதுன்னு கேட்டா நாங்க சொல்லுவோம் யாசாச்சாரியார் பண்ணினது அவர்தான் இந்த சூத்திரத்தை கரெக்டான. இதே சாஸ்திர யோனித்வாங்கிற சூத்திரத்தை நானும் இப்ப உச்சாரணம் பண்ணிட்டு இருக்கேன் மலகத உச்சாரணம் பண்ணேன். ஆனா என்ன வந்து இந்த சூத்திர கரெக்டான்னு சொல்றது இப்ப அவருக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் வந்தது அவரும் சாஸ்திர யோனித்வாசன உச்சாரணம் தான் பண்ணியிருக்காரு நானும் சாஸ்திர யோனித்வாசன உச்சாரணம் தான் பண்றேன் ஆனா அவர் கரெக்டா நான் கரெக்டா இல்லை. ஒரு சமயம் இப்படி இருக்குமோ அவர் அந்த சகாரம் சகாரம் அந்த சப்தங்கள் எல்லாம் புதுசா நூத்தனமா சிருஷ்டி பண்ணினாரோ இல்ல சாஸ்திரங்கிற அந்த சகாராதிகள் வர்ணங்கள் இருக்கே இந்த வர்ணங்கள்லாம் அவர் ஒன்றும் சிருஷ்டி பண்ணல வேதவியாசர சிருஷ்டி பண்ணல. சரி சாஸ்திர சப்தம் யோகி சப்தம் இதெல்லாம் அவர் சிருஷ்டி புதுசா பண்ணியிருக்கிறதோ இல்ல அவர் வரதுக்கு முன்னாடியில இருந்தே சாஸ்திர சப்தம் இருக்கு யோனி சப்தம் இருக்கு அதையும் அவர் ஒன்றும் பண்ணல இதெல்லாம் சிருஷ்டி பண்ணல. அப்ப என்ன பண்ணீங்க பதங்களையும் அவர் சிருஷ்டி பண்ணல வர்ணங்களையும் சிருஷ்டி பண்ணல என்ன பண்ணினார் புதுசா என்ன பண்ணார் இந்த இந்த பதங்களை ஒரு ஒரு அனுபூர்வியில சேர்த்து சாஸ்திர யோனித்வா சாஸ்திர அனுபூர்வினா ஒரு வரிசை பதங்களை ஒரு வரிசையா அடுக்கி ஒரு வாக்கியமாக எடுத்து கொடுத்தார். இதுதான் பௌருஷேயத்துவம். அவர் பண்ணினது என்ன அவருடைய வாக்கியம் இதுன்னு ஏன் சொல்றோம் அவர் இந்த பதங்களை இப்படி ஒரு வரிசைப்படுத்தினா வரிசைப்படுத்தி நமக்கு ஒரு வாக்கியமாக கொடுத்தார். இது அனுபூர்வி அனுபூர்வினா வரிசைக்கிறோம் பதங்களுடைய அறுபது சரி, அதே மாதிரியான வரிசையை நானும் தானே பண்றேன் சாஸ்திரியுனுக்குன்னு சொன்னால் ஆண்கூர்வியை அவரும் பண்றாரு நானும் பண்றேன். ஆனால் என்ன வித்தியாசம்னு கேட்டா, நான் இந்த ஆண்கூர்வி சொல்றதுக்கு முன்னாடியே அவர் சொன்ன ஆண்கூர்வியை தெரிஞ்சுட்டு அதையே நான் அனுகரணம் பண்றேன். ஆனா அவர் சாஸ்திரியோனிஸ்வாருங்கிற சூத்திரத்தை பிரணயனம் பண்றதுக்கு இன்னொரு ஒருத்தர் சொன்னதை பார்த்து சொல்லல, காப்பி பண்ணல, அப்படியே அவர் இந்த மாதிரி எழுதியிருக்காரு அதை பார்த்து நான் பண்றேன்னு சொன்னது. அவர் சொந்தமாக யோசித்து தன்னுடைய புத்தியால யோசித்து அந்த ஆணுக்கூர்வியை உண்டு பண்ணார். பதங்களினுடைய ஒரு ஆணுக்கூர்விய அவர் சொந்தமாக யோசித்து பண்ணியிருக்கார். நான் அதே ஆணுக்கூர்விய அவர் சொன்னத்தை பார்த்து அதுக்கப்புறம் அதே மாதிரியான ஆணுக்கூர்வியை பண்ணேன். இதுக்கு என்ன உதாரணம் சொன்னா, இப்ப வந்து அத்தியாபகர் சிஷ்யன் வேத அத்தியாபகர் இருக்கார், அவர் இசையை தோன்றேற்பா அப்படின்னு சொன்னாங்க, மாணவர்களும் அதே மாதிரி இசையை தோன்றேற்பான்னு சொல்றாங்க. இங்க என்ன எனக்கு கேட்ட, மாணவன் சொல்றானே இவன் வந்து சொந்தமா சொல்லல, சொல்றது என்ன நிஜம்தான், ஆனா அத்தியாபகர் எப்படி உச்சாரணம் பண்றாருங்கிறத பார்த்து அதே மாதிரி தான் உச்சாரணம் பண்ணணும்னு நினைச்சு அதே மாதிரி பண்றான். அவர் பண்ணினா மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பண்றானே தவிர, நான் சொந்தமா ஒரு இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு நினைச்சு பண்ணல. அதே மாதிரி அந்த அத்தியாபகரும் சொந்தமாக ஒரு வேதத்தை ஆளுபூர்விய பண்ணி இவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கல, எந்த வார்த்தையாக சொல்லிக் கொடுத்த அந்த ஆணுக்கூர்விய அதே மாதிரி பண்ணி இவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். அப்ப இந்த இடத்துல எல்லாம் என்ன ஆறுதுன்னு கேட்டா, ஒரு சின்ன இது சொல்லுவா, இந்த ஆணுக்கூர்வியக்கு இப்ப சஜாத்திய சாபேட்ச உச்சாரண தத்துவம்னு சொல்லுவேன். இவன் வந்து அந்த ஆணுக்கூர்விய ரச்சனம் பண்ணும் போது இதே மாதிரியான வேறு ஆணுக்கூர்விய அபேட்சை தெரிஞ்சுட்டு அதே மாதிரி ஆணுக்கூர்விய பண்றான். ஆனா ஆணுபூர்வி பண்ணினது என்னவோ பண்ணினதுதான், அந்த ஆணுபூர்வி வேற, இந்த ஆணுபூர்வி வேற, அவன் பண்ற அந்த பதங்கள் வேற, இது வேற, ஏன் அப்படி சொல்ல வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த வர்ணங்கள் இருக்கே அகாராதி வர்ணங்கள், இந்த வர்ணங்களே முதல்ல அனித்தியம், இதை நித்தியம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம உச்சாரணம் பண்றச்ச காதல கேட்கறது அடுத்த கணத்துல இல்லை, இது நையாயிகாலிகள் சொல்லியிருக்கா, லோகத்தையும் பிரதிபமா இருக்கு, நான் சொல்றச்சே காதல வருது அடுத்த கட்சணம் போயிருக்கும். சரி, இதை நாம வேண்டாம் நம்ம சொல்லலாம், வர்ணங்கள் அனித்தியம் இல்லை, வர்ணங்கள்லாம் நிச்சயமாகவே இருந்துருக்கு, என்னுடைய உச்சாரணத்தினால அது வெளிப்படுறது அபிவிருத்தி ஆகிறது அவ்வளவுதானே தவிர, இருக்கிற வர்ணங்கள் தான் என்னுடைய உச்சாரண பிரயத்தனத்தினாலே வெளியில தெரிகிறதே தவிர புதுசாக வர்ணங்கள் உண்டாகுது. சரி, இந்த சித்தாந்தத்தை எடுக்க முடியாது. அப்படி இருந்தா வர்ணங்களே பதம்னு சொல்ல முடியாது. ஏன், வர்ணங்களுடைய சமூகம்தான் பதம் அப்படின்னு சொன்னோமானா, அப்படின்னு ரசா அப்படிங்கிற இடத்துல ரேகம் அகாரம் சகாரம் அகாரம் விகர்பம் இவ்வளவு இருக்கா, இதையே சரகா அப்படின்னு நான் மாத்தி போட்டேன்னா அப்பவும் அதே வர்ணங்கள் இருக்கு, வர்ண சமூகத்துல வித்தியாசமே இல்லை, வர்ணங்கள் அதே ரசகா சரகா ஒண்ணுமே வித்தியாசம் இல்லைன்னு, அப்ப ரெண்டு இடத்துல சமானமான அர்த்தம் இருக்கும். அதனால பதம்னு சொன்னா வர்ணங்களுடைய சமூகம்னு மாத்திரம் சொன்னா போராது, ஒரு கிரமத்தோடு இருக்கக்கூடிய வர்ண சமூகம்னு சொல்றேன். சரக ரசகா அப்படிங்கிறது சகார அகார ரேப அகார அகார விசர்க்கம் அப்படி சொன்னோம்னா அந்த வர்ணங்களுடைய கிரமம் வேற, ரசகா ரேப அகார சகார அகார விசர்க்கம் சொன்னோம்னா அந்த கிரமம் வேற, அதனால இந்த பதம் வித்தியாசப்படுறது. ஆக வர்ண சமூகம் சொல்றது அந்த கிரமத்தோடு கூடின வர்ணங்கள். இந்த வர்ணங்கள்ல கிரமங்கிறது எப்படி வரும், கிரமங்கிறது தேசத காலதகான்னு ரெண்டு விஷயம், கிரமம் கிரமங்கிறது இதுக்கு அடுத்தது இதுக்கு அடுத்ததுன்னு சொல்றது தானே கிரமம்னு சொல்றது, இது முன்னாடி இது பின்னாடி அதுக்கு அடுத்தது இது முன்னாடி இது பின்னாடி ஒன்னு ரெண்டு மூணு நாலு வரிசை சொன்னோம்னா இது வந்து கிரமம்னு சொல்றோம். கிரமம் இதை கிரமம்னு சொல்லணும்னா இது ரெண்டு விதமாக சொல்லலாம். எப்படின்னு கேட்டா தேசத்துல இங்கே ஒன்னு ரெண்டு மூணு இது வரிசையா வச்சுருக்கோம், ஒன்னு ரெண்டு மூணு நாலு இப்படி தேசத்தை இதுக்கு இந்த தேசத்துக்கு அடுத்த தேசத்துல அது அடுத்த தேசத்துல அது அடுத்த தேசத்துல அதுன்னு இப்படி சொன்னோம்னா இது ஒரு தைசிக கிரமம்னு சொல்றோம். காலிக கிரமம்னு சொன்னா முதல் கணத்துல ஒண்ணு வந்தது, ரெண்டாவது கணத்துல இன்னொன்னு பிறந்தது, மூணாவது கணத்துல இன்னொன்னு வந்தது, அப்படி வந்தாக்க இது காலிக கிரமம் வரிசையான கிரமம் சொல்றது. இப்ப விபு நித்தியம் வர்ணம்னு சொல்ற வாதத்துல பாருங்க, வர்ண நித்தியத்துவ வாதம் இருக்கு, வர்ணங்கள் நித்தியம் உச்சாரண பிரயத்னத்தினால அது ஒண்ணும் புதுசா உண்டாகலே காதல விழுறது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ற பட்சத்துல இந்த வர்ணங்கிறது விபு, விபுனா வியாபகம், வியாபகம்னு சொன்னா இதுக்கு அடுத்தபடி அடுத்த தேசத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா, சர்வதேசத்திலயும் இருக்கே, ஒரு இந்த தேசத்துல இருக்கு அடுத்த தேசத்துல இன்னொன்னு இருக்கு அடுத்த தேசத்துல இன்னொரு வர்ணம் இருக்கு, அப்படி இருந்தா தானே தைசிக கிரமம் அதை சொல்லலாம். எல்லா வருடமும் எல்லா இடத்தையும் வியாபகமா இருந்ததுன்னா அதுல எப்படி தேசிக கிரமம் சொல்றது முடியாது. சரி, காலிக கிரமம் சொல்லலாம்னா நித்தியம் சர்வ காலத்திலும் இருந்துட்டு இருக்கு அந்த வர்ணம். அப்ப சர்வ காலத்திலும் இருக்கக்கூடிய வர்ணங்களுக்கு இது பூர்வ காலத்துல இருந்த வர்ணம், இது அடுத்த காலத்துல வர்ணம், அதுக்கு அடுத்த காலத்தா எப்படி கரக்கிரமத்தை சொல்றது? அதனால தேசதா காலத்தோவா வர்ண நித்தியத்துவவாவே கிரமம்ங்கிறது சொல்ல முடியாது. ஆனா கிரமம் சொல்லியாக சொல்லலைன்னா வருண சமூகம் பதங்க சிந்திக்கிறது. அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஞானத்தை வச்சுண்டு ஞானத்தையோ உச்சாரணத்தையோ வச்சுண்டு வர்ணத்துல கிரமத்தை சொல்ல வேண்டியது. தியானம்னா இப்ப நான் ரசகா அப்படின்னு சொன்னேன்னா நான் முதல்ல ரேபத்தை உச்சாரணம் பண்ணி, ரேபத்துல கிரமம் இல்ல என்னுடைய உச்சாரணத்துல கிரமம் இருக்கு. நான் உச்சாரணம் பண்ணும் போது முதல்ல ரேபத்தை உச்சாரணம் பண்ணினேன், அப்புறம் அகாரத்தை உச்சாரணம் பண்ணேன், அதுக்கப்புறம் சகாரத்தை உச்சாரணம் பண்ணேன், அதுக்கப்புறம் அகாரத்தை உச்சாரணம் பண்ணேன். இந்த உச்சாரணங்கள்ல கிரமம் இருக்கு, உச்சாரணம் அனைத்தும் இல்லையா, அந்த பிரயத்தனத்துல கிரமம் இருக்கு. இதுல காலிக கிரமம் முதல் கணத்துல நான் உச்சாரணம் பண்ணிருந்து ரேப உச்சாரணம், நாலு வருடங்களை தனித்தனியா நாலு உச்சாரணம் பண்ணிட்டேன். அந்த நாலு உச்சாரணம் வரிசையா கிரமத்துல வந்திருக்கு, ஒன்னு ரெண்டு மூணு அடுத்தடுத்த கணங்கள்ல இப்படி வந்திருக்கு. அப்ப என்னாச்சு, இந்த உச்சாரணத்துல வரக்கூடிய கிரமத்துல நான் அப்படியே அதனால அபிவியமாக கூடிய வர்ணத்துல ஆரோபணம் பண்றேன். இதை வச்சுண்டு ரேசங்கிறது இது முதல்ல உச்சாரிக்கும் முதல் வர்ணம் இந்த பதத்துல, அப்புறம் அகாரங்கிறது ரெண்டாவது வர்ணம், மூணாவது நாலாவது அப்படிங்கிற கிரமத்தை நான் நித்தியமான வர்ணங்கள்ல எப்படி சொல்றேன்னா இந்த உச்சாரணத்துல இருக்கக்கூடிய கிரமத்தை அப்படியே அதுல ஆரோபணம் பண்றேன். உச்சாரணத்துல இருக்கக்கூடிய கிரமத்தை ஆரோபணம் பண்றதாவது வச்சுக்கலாம், இல்ல ஸ்ரோதாவுக்கு அது காதல விழற கிரமம் இருக்கு, அவனுக்கு தெரிகிற தியான கிரமம் இருக்கு, முதல்ல ரேபம் தெரிகிறது, அப்புறம் ஆகாரம் தெரிகிறது, அப்புறம் சகாரம், அப்புறம் அகாரம், இந்த கிரமத்துல தியானம் வருது இல்லையா, அந்த தியானத்தினுடைய கிரமத்தையாவது அந்த வர்ணங்கள்ல ஆரோபணம் பண்ணி வர்ணத்துக்கு கிரமம் சொல்லும் அனுபவம். ரெண்டுதான் சொல்லலாம், உச்சாரண கிரமம் இல்ல அவனுக்கு காதல ஸ்ரோதாவுக்கு காதல விழுற தியானம் வருது, அந்த வர்ண தியானம், அந்த தியான கிரமம், இது ரெண்ட வச்சுண்டு வர்ணங்கள்ல கிரமத்தை சொல்லி இப்பேற்பட்ட கிரமத்தோட கூடின வர்ணம் தான் பதம். அந்த கிரமம் பின்னமாக இருக்கிறதுனால சரகா ரசகாங்கிற பதம் பின்னமாகிறது, அர்த்தம் வேறாகிறது. இவ்வளவு தூரம் வந்துட்டோமா, இப்ப பாருங்க இந்த உச்சாரணமாகட்டும் அவருடைய தியானமாகட்டும் இது ரெண்டும் அமைச்சு, யாரோ உச்சாரணம் பண்ணிட்டாலும் அந்த உச்சாரணம் அதோட முடிஞ்சு போச்சு, திரும்பி உச்சாரணம் பண்ணாதான் திரும்பி கிரமம். அதே மாதிரி தியானம்னு சொன்னோம்னா தியானம் அப்ப வருது உடனே போடுறது தியானம், அந்த தியானம், அதனால தியானத்துல உள்ள கிரமம் தியானமும் அனித்தியம். இப்பேற்பட்ட அனித்தியமான கிரமத்தோட சேர்ந்த வர்ணங்கள் என்ற பதம் அது மாத்திரம் எப்படி நிச்சயமாக இருக்க முடியும்? சரி, அப்பேற்பட்ட அந்த கிரமபத்தமா அந்த பதங்கள் அனித்தியமான பதங்களுடைய ஒரு அனுபூர்வம், ஒரு கிரமம் கொண்ட ஒரு வேதம், வேதம் சொன்னா அந்த பதங்களுடைய சமூகம் இல்லை, அந்த வேற ஒரு அனுபூர்வம், விஷயத்துவான்னு திருப்பிப்பட்டாக்க வேதம் இல்லை இல்லையா. அப்ப அந்த கிரமத்துல அந்த பதங்களுடைய ஒரு கிரமம் இருக்கு, அந்த கிரமம் நம்மளுடைய உச்சாரண கிரமத்தை கொண்டுதான் சொல்லணும் இல்ல நம்மளுடைய அந்த ஞான கிரமத்தை கொண்டு சொல்லணும். அந்த அப்பேற்பட்ட பதக்கிரமங்கள் உள்ள பல அனுபூர்வியை கொண்ட அந்த வேதம் அது எப்படி நிச்சயமாக இருக்க முடியும்? அதனால அப்பப்போ அவாவா உச்சாரணம் பண்றச்ச அந்த அந்த ஆணுபூர்விய அவா உண்டு பண்றா, புதுசாகதான் ஆணுபூர்விய உண்டு பண்றா, புதுசாக உண்டு பண்ணினாலும் இவா பண்ற அணுபூர்வி இதுக்கு ஏக இதே மாதிரியான இன்னொரு அணுபூர்விய தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பண்றா உண்டா உண்டு பண்றாங்கிறது தான் வித்தியாசம். லௌகிகமான பௌருஷேய வாக்கியத்துக்கும் அபௌருஷேய வாக்கியத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா, பௌருஷேய வாக்கியத்துல நம்ம முன்னாடி வாக்கியத்துடைய அணுபூர்விய ஒண்ணும் ஆலோசனை பண்றதில்லை, விஷயம் வந்த உடனே உடனே சப்த அணுபூர்விய நாமளே தயார் பண்ணி வாக்கியத்தை பிரயோகம் பண்ணிடுறோம். ஆனா அபௌஷேய வாக்கியத்துல ஏற்கனவே இருந்த அணுபூர்விய ஞாபகப்படுத்திட்டு அதே கிரமத்துல பதங்களை இங்க திரும்பி அந்த அணுபூர்விய உண்டு பண்றோம், இதுதான் வித்தியாசம். அப்ப இப்படி பாக்கறக்க அணுபூர்வியாகட்டும் அந்த பதமாகட்டும் அந்த வர்ணங்களாகட்டும் இதெல்லாம் ஒரு மனுஷனாலே புதுசாகத்தான் நிர்மாணம் பண்ணப்படுறது. வர்ணம் வேணும்னா விட்டுடுவோம், வர்ண நித்தியத்துவா இருக்கு, ஆனா அந்த பதம் அந்த வாக்கியம் இதெல்லாம் புதி அந்த அணுபூர்வி இருக்கு, அது புதுசாக தான் நிர்மாணப்படப்படுறது. அப்படி இருந்தாலும் அதுல உள்ள அந்த அணுபூர்வி கிரம விசேஷம் இருக்கு, அந்த கிரம விசேஷமானது ஏற்கனவே இருந்த கிரம விசேஷத்தை அப்படியே மனசுல வாக்கிட்டு தத் சதிருஷமாக தத் ரூபமாக உண்டாக்கப்படுறதுனால இந்த வாக்கியம் அபௌருஷேயம். இப்ப பார்க்கலாம், இந்த மாதிரி பௌருஷேயத்தும் அபௌருஷேயத்துவத்தை நம்ம இதை வச்சுருக்கோம்னா நமக்கு வியாசர் தான் இந்த சூத்திரத்தை பண்ணியிருக்காரு, நான் பண்ணலைங்கிறத ஐடி, ஏன்னா நான் வந்து அந்த அவர் பண்ணினதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி பண்ணிட்டேன். அதனால நான் பண்ணினதாக சொல்ல முடியாது. இப்ப பௌருஷேயத்தும் அபௌருஷேயத்தும் இப்படி வந்தாச்சுன்னா, இப்ப நம்ம வேதத்துக்கு பிரம்மம் கர்த்தான்னு சொன்னாலும் அபௌருஷேயத்துக்கு ஹானி இல்லைன்னு பாக்கலாம். எப்படின்னு கேட்டா, இந்த வேதத்தை சிருஷ்டி காலத்துல தானே உண்டாக்கினார் சுவாமி பரமாத்மா. இந்த வேதத்தை உண்டு பண்ணினது எப்போ? சிருஷ்டி காலத்துல. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பரம்பரையா வந்துட்டே இருக்கு, வந்துட்டே இருக்கு. முதல் முதல்ல அவர் தான் உண்டாக்கணும், ஏன்னா அந்த சமயத்துல வேற யாரும் அத்தியாபகாரெல்லாம் இல்லை. அந்த மாதிரி இருக்கு. இவர் உண்டாக்கினார்னு சொன்னால் சுவாமி என்ன பண்ணிருக்கார், பூர்வ கல்பத்துல, அதாவது பிரளயம் வரத்துக்கு முன்னாடி அந்த கல்பத்துல எப்படி அந்த வேதம் எந்த ஆணுபூர்வையோடு இருந்ததோ அதே மாதிரி ஆணுபூர்வியை தான் திருப்பி உண்டாக்கியிருக்கா. கொஞ்சம் கூட வித்தியாசப்படுது. ஆனா அந்த ஆணுபூர்வியை இவர் தான் உண்டாக்கியிருக்கார். ஆனா பண்ணின ஆணுபூர்வியானது ஏற்கனவே இருந்த ஆணுபூர்வியை தெரிஞ்சுட்டு சர்வஜன அவர்களுக்கு இருந்த சாமர்த்தியம் இருக்கு. ஆனால் பூர்வ கல்பத்துல என்ன ஆணுபூர்வி இருந்ததுங்கிற விஷயத்தை புரிஞ்சுட்டு அதே மாதிரி ஆணுபூர்வி உள்ள வேதத்தை ரச்சனம் பண்ணியிருக்கா. இப்ப இருக்கிற வேதம் இவர் ரச்சனம் பண்ணினதுதான். சரி, பூர்வ கல்பத்துல இருந்த வேதம் அதுவும் இவர் ரச்சனம் பண்ணினதுதான், இவரே ரச்சனம் பண்ணினதுதான். அதுக்கு பூர்வம் அனாதி இல்லையா இந்த கல்பங்கிறது? அனாதி. எல்லா கல்பத்திலையும் இவரே தான் வேதத்தை ரச்சனம் பண்ற. முதல் கல்பம் ஒண்ணு கிடையாது. அதனால புத்த புதுசா இவர் தான் வேற ஆணுபூர்வியை பார்க்காம மனசுல வச்சுக்காமல் இவர் புதுசாக வேதத்தை ரச்சனை பண்ணினாங்கிறது ஒண்ணு கிடையாது. எந்த கல்பத்துல இவர் ரச்சனை பண்ணினாலும் வேதத்தை உண்டு பண்ணினாலும் அதுக்கு முன்னாடி பூர்வ கல்பத்துல வேதம் இருந்துட்டே இருந்திருக்கு. அங்க உள்ள ஆணுபூர்வியை மனசுல தெரிஞ்சுண்டு இவர் பண்ணியிருக்கார். அது இவருக்கு தெரிஞ்சே இருக்கு. அதே மாதிரி வேதத்தை ரச்சனை பண்றார். இப்ப என்ன ஆச்சுன்னா, வேதத்துக்கு அவரை கர்த்தாங்கிறதும் சரிதான், வேதம் அபௌருஷேயங்கிறதும் சரி. இது ரெண்டுக்கும் ஒண்ணும் விரோதம் இல்லை அப்படின்னு ஆச்சு. அதனால வேத அபௌருஷேயத்துவத்துக்கு ஹானி வரும் அப்படிங்கிறத கொண்டு இந்த ஈஸ்வரன் வேதத்துக்கு கர்த்தா இல்லைன்னு சொல்றாரு. இது வேதாந்த மதத்தை சொல்றார். சாந்திக்காரர் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனார். மீமாம்சகர் கூட இப்படிதான் எதிராகனா கடைசியில அவளை இடத்த கொடுத்துட்டா. பட்டபாதர் ஸ்லோகவாசியத்துல குமாரில் திட்டர் வேதம் நிக்கம்தான் அவருக்கு எப்படின்னு சொல்றேன். ஆனா அது அபௌருஷயம் எப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிருந்துருக்காரு. அவ வந்து ஈஸ்வரனை பத்தி எல்லாம் ஒண்ணும் பேசல. இருந்தாலும் கடைசியில பதவாக்கியங்கள்லாம் ஆண்கூறுகளோட இருக்க இது எப்படி நிச்சயமாகும்னு வந்துருது அந்த பிரச்சனை. ஏன்னா அந்த வர்ணங்கள் விபு நிச்சயம் நிகழ்ச்சி அதுக்கு எப்படி ஒரு கிரமம் சொல்ல முடியும்? தேக சக்கிரமோ காலக்கிரமோ சொல்லவே முடியாது. உச்சாரண கிரமத்தை தானே சொல்லுவாங்க, தியான கிரமத்தை தானே சொல்லலாம். அது அனுச்சியமா தானே இருக்கு. இப்ப இது எப்படி நிச்சயம் சொல்றதுன்னு பாத்துருக்கேன். கடைசியில் சொல்லிட்டாரு, எத்தனைதான் சுதந்திரதா. இந்த வேத விஷயத்தை உற்பத்தி பண்றத நான் ஒன்றும் இது பண்ணல, பிரதிஷேதம் பண்ணல. இந்த புருஷனுடைய சுவாதந்திரியம் இருக்கு, அதைத்தான் நான் வந்து நிஷேதம் பண்றேன். அதை நிஷேதம் பண்றதுலதான் என்னுடைய சாத்திரம் உண்டு. ஆணுபூர்வையெல்லாம் உண்டாகட்டான் வந்தாங்களே, ஆனா இவன் சுதந்திரமா ஒரு ஆணுபூர்வியை உண்டு பண்றதுங்கிறது தப்பு, அது இல்லைங்கிறத சொல்றதுதான் நான் அபௌருஷேன்னு சொல்றேன்னு வேற சப்தத்தினால சொல்றேன்னு சொல்லிட்டேன். எத்தனைதான் அஸ்மாதம் எங்களுடைய மதத்துல எங்களுக்கு முக்கிய தாத்பரியம் என்னன்னு கேட்டா, பிரயத்தனம் ரொம்ப பிரயத்தனப்பட்டு என்னத்தை அபௌருஷயம்னு சொல்லி வேதத்துல என்ன இல்லைங்கிறது அப்படின்னு கேட்டா, புருஷாளுக்கு சுவாதந்திரம் இல்லை, கர்த்தாளுக்கு சுவாதந்திரம் இல்லை, இஷ்டத்துக்கு வேதத்தை அவனால பண்ண முடியாது. இதுதான் என்னுடைய அபௌருஷயம் சொல்லத்தானே சொல்றேன். தவிர மானுபூர்வி நித்தியம்னு சொல்றதுங்கிறது சாத்தியம் இல்லை. பிரவாக நித்தியம்னு இன்னொரு நித்திய லட்சம், சொரூப நித்தியம் பிரவாக நித்தியம்னு சொல்றேன். அதை வச்சு நித்தியம்னு சொல்றோம். இங்கே அதேவித நித்தியம் வேத நித்தியம்னு வேதாதிகம் சொல்லக்கூடாது. நித்தியம்ங்கிறது சொரூப நித்தியம் பிரவாக நித்தியம்னு ரெண்டு. சொரூப நித்தியம்னு சொன்னா நமக்கு பிரம்மம் ஆத்மா தான் சொரூப நித்தியம். வேதாந்தத்துல எதுல சொல்லிட்டோம்னா இதுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, இவங்களுடைய சொரூபம் நித்தியம். எதுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லைன்னு சொல்றோமோ அதெல்லாம் நித்தியம். பூர்வாவதி உத்தராவதி இல்லைன்னா அது நித்தியம், அது ஆத்மா தான். தார்க்கிகாரனுடைய மக்கள் எடுத்துன்னா இந்த ஆகாசம் எல்லாம் நித்தியம், ஆகாசம் பரமானு இதுக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது நித்தியம். இதெல்லாம் சொரூப நித்தியம். ஆனா பிரவாக நித்தியம் அது என்னன்னா பீஜாங்குர நியாயம்னு சொல்றாங்க. பீஜக்கிளைந்துதான் அங்குரம் வந்து அது பிரிச்சா மரமாக வளருது. அதுலேருந்து திருப்பி கொட்டைகள் பீஜங்கள் எல்லாம் வந்து அந்த பீஜத்திலேருந்து திருப்பி மரங்கள் எல்லாம் வந்து இப்படி கணக்கா போயிட்டே இருக்கு. இப்ப பாக்குற ஒரு மரத்தை எடுத்துன்னு பார்த்தோம்னா அந்த மரம் ஒரு பீஜத்திலேருந்து வந்திருக்கும், அது ஒரு மரத்திலேருந்து வந்திருக்கும். இப்படி போயிட்டே இருந்தோம்னா முடிவே கிடையாது. இது அனாதியும் இது பிரவாக அனாதி. இந்த பீஜாங்குற பிரவாகம் அனாதி. ஆனால் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பீஜத்துக்கும் உற்பத்தி உண்டு விநாசம் உண்டு, ஒவ்வொரு மரத்துக்கும் உற்பத்தி உண்டு விநாசம் உண்டு. ஆனா இது அனாதி. இது என்ன, இந்த என்ன அனாதிக்கம், இது என்ன நித்தியத்துவம் சொன்னா எல்லா காலத்துலயும் இருந்தா நித்தியம், சர்வ காலங்களிலும் ஒரு பீஜம் ஒரு விருக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லுற இது நித்தியம்னு கேடு. இதே பீஜம் அப்பவும் இருக்கணும் எப்பவும் இருக்கணும் சொல்ல வரேன், இதே பீஜம் இருக்கும் வேற ஒரு பீஜம், பீஜம்னு ஒண்ணு இருக்கட்டா போதும், விருக்கம்னு ஒண்ணு இல்லை எல்லா காலத்துலயும் உண்டு அப்படின்னு சொன்னா நித்தியம், இது பிரவாக நித்தியம் அப்படி வச்சுக்கணும் வேற நித்தியம். ஏன்னா இந்த அனுபூதி இப்ப பண்ணாங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட அனுபூதியே கிடையாதுன்னு இல்ல இருந்துட்டே இருந்திருக்கு. இதே மாதிரி அதை வச்சு நித்தியத்துவம் சொன்னதும் சொரூப நித்தியத்துவம் வேதத்துக்கு சொல்ல முடியாது. அதனால வேத கருத்திருத்துவத்தை கொண்டு ஈஸ்வரனுக்கு சர்வஜ்ஞத்துவம் சொல்லலாம். அப்புறமும் ஒரு சின்ன இதுதான் இதை முடிச்சிடலாம். வேதாந்த தத்துவாலோகனாங்கிறது ஜனார்தனம்னு ஒருத்தர் பண்ணிருக்காரு. அது வந்து என்ன பண்ணிருக்காருன்னா இந்த பிரகடார்த்தத்துல இந்த சாஸ்திரார்த்தம் சில இடத்துல அவர் சொந்தமா எழுதுறாரு இல்லையா, இது எல்லாத்தையும் கேட்டு ஒரு பிரம்மம் எழுதினார் வேதாந்த தத்துவாலோகம். இதே வரி அப்படியே இருக்கும் இல்ல, அப்ப நான் எனக்கு அது சௌகரியப்பட்டது அதை பார்த்து அதை பார்த்துதான் இதை திருத்தலாம். இந்த சாமக்கிரியங்கிறது சாமர்த்தியத்தையான அர்த்தம் பண்ணலாம், இல்ல இங்க பாசமே அப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம். இருக்கிறத உடனே திருத்திட வேண்டாம்னு சொல்லி போட்டோம். சாமர்த்தியங்கிற பாடம் தான் உச்சிதமாக இருக்கணும். ஏன்னா இதே மாதிரி பதம் விவரணத்துல ரெண்டு இடத்துல இருக்கு, இதே விஷயத்துல சாமர்த்தியங்கிற பதம் தான் இருக்கு. இதே இன்னொரு விதமா சொல்றது, இதுவரையில் வேதத்துக்கு கர்த்தாவாக இருக்கிறதுனால பிரம்மன் சர்வஜனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, வேதத்துக்கு உபாதானமாக இருக்கிறதுனால பிரம்மன் சர்வஜன் இன்னொரு விஷயம். இது விவரணாச்சாரியர் சமைச்சிருக்கார், அதை சொல்றதுக்குதான் இந்த சாமர்த்தியத்தை இதெல்லாம் வந்துருக்கு. வழக்கு இருக்கு, இது பிரகாசப்படுத்துறது இல்லையா, எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறலாம். பிரகாசப்படுத்துறதுன்னா இதுக்கு ஏன் அந்த சக்தி, அந்த வந்தினி இருக்கு அக்னி, இந்த அக்னிக்கு பிரகாசப்படுத்தக்கூடிய சக்தி இல்லையேன்னு சொன்னா அந்த வழக்குக்கு மாத்திரம் பிரகாசப்படுத்தக்கூடிய சக்தி இருக்காது இல்லையா. அதனால அக்னியில இருக்கக்கூடிய சக்தி தான் பிரதீபத்தை இறங்கியிருக்கேன் பிரகாசன சக்திங்கிறது. இதை திருஷ்டாந்தமான கொடுத்து வேதத்துக்கு இவ்வளவு அபூர்வ விஷயங்களை பிரதிபாதனம் பண்ணக்கூடிய சக்தி தானாக வரல, அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய சைதன்யம் இருக்க ஆத்மஸ்வரூபம் அதனுடைய சக்தி தான் இங்க இறங்கியிருக்கு வேதத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு இன்னொரு அனுமானம் பண்றாரு. ஆக இந்த வேதத்துக்கு சர்வ விஷயங்களையும் பிரகாசனம் பண்ணக்கூடிய சக்தி வேதத்துக்கு இருக்கு, அந்த சக்தி அதுக்கு காரணம் அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை சேர்ந்தது, அதனால பிரம்மன் சர்வஜனாக இருக்கணும். இன்னொரு விஷயம் சொல்றாரு, அதுதான் இந்த அர்த்த பரிச்சேத சாமர்த்தியம், இந்த தாத்பரியம் என்ன என்ன இத்தியாதி வித்தியாரங்கள்லாம் சொல்லி வேற இது போட்டு இதுக்கு அடுத்த வர்ணகத்துல இன்னொரு இது சொல்றாரு. இது ரொம்ப சின்ன வர்ணகமா இருக்கு. முதல் எப்பவுமே லக்ஷண பிரமாணாத்யாம் வசதி இல்லையா, லக்ஷணம் பிரமாணம் ரெண்டு சொல்றோம். லக்ஷணம் சொல்லிட்டார், லக்ஷணம் சொன்னதுக்கு அப்புறம் அதுல ஏதோ சந்தேகம் எங்க வந்தது, இந்த லக்ஷணம் சரியா வருமா, பிரதானத்துக்கும் வரும்போல இருக்கே அப்படின்னு கேட்டா வரவே வராது, சர்வஜ்ஞத்துவம் சேர்த்திருக்கேன் அப்படின்னு ஒரு வர்ணகத்துல சொல்லியிருக்கு. ஆனா பிரமாணம் என்ன சொல்லணுமே, அதுக்கும் இதே சூத்திரம் உபயோகப்படுறது சாஸ்திர யோகிப்பா. இப்ப இந்த இடத்துல சாஸ்திரம்ங்கிற பதம் வேதாந்தத்தை சொல்றோம், யோனிங்கிற பதம் காரணம், காரணம்னா ஞான காரணம்னு எடுத்துக்கிறேன். பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரமாணம் காரணமாக இருக்கக்கூடியது வேதாந்தம் தான். பிரம்மத்துக்கு லட்சணம் சொன்னவங்க அந்த லட்சணம் சொல்லப்பட்ட அந்த பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு சாதனம் வேணுமோ இல்லையோ, அந்த சாதனம் என்ன, சாஸ்திரம் வேதாந்த அப்படின்னு இந்த வாக்கி சொல்லியிருக்கு. அது அதுவும் சொல்ல வேண்டியிருக்கு, லட்சணம் என்னன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பிரமாணம் என்னன்னு சொல்றோம், அது சொல்லாம விட்டுட்டோம். இது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு அவனுக்கு தெரியாம போடும், கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது சாதனம் வேண்டாமா, அதை வச்சுருந்தா அவர் கண்ணால பார்த்தா தெரியுமா, சாதால கேட்டா தெரியுமா, எப்படி தெரிகிறதுன்றது ஒன்று வேற எதுனாலையும் தெரியாது. வேதாந்தம் பார்த்து வேதாந்த விசாரம் பண்ணு, அப்போ இந்த லட்சணம் எங்கே இருக்குன்னு அவங்க தெரியும் அப்படின்னு பிரமாணம் காமிச்சிருக்கும். அதுக்காக ரெண்டாவது வர்ணம், அகவா யதோக்தம் ரிக்வேதாதி சாஸ்திரம், ரிக்வேதாதி சாஸ்திரம் போட்டிருக்காரு, எல்லா ரிக்வேதாதிகள்லையும் எல்லாத்தையும் உபரிஷத்து உண்டு, அந்த உபரிஷத் வாக்கியம் தான் இந்த இடத்துல பிரமாணமாக யோசனை. வேதாந்தம் யோனிகி காரணம் பிரமாணம் அக்ஷ பிரம்மணா யசாவத் ஸ்வரூபாதிகம். இந்த பிரம்மத்தை பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தை உண்மையாக நீங்க புரிஞ்சுக்கிறமையானால் யதார்த்தமாக புரிஞ்சுக்கிறமையானால் வேதாந்தம் வாச்சாரம் அதுதான் அனுமானத்தான தெரிஞ்சுங்களா அவங்க உண்டு அப்படின்னு தான் தெரியுமே தவிர என்ன தெரிஞ்சது தெரியாது. சாஸ்திராதேவ பிரமாணா ஜெகதா ஜன்மாதி காரணம் பிரம்மா அதிகம் எதே அபிப்பிராய. சாஸ்திரம் சாஸ்திரம் சொல்றே என்ன அந்த சாஸ்திரம் கேட்டா சாஸ்திரம் உதாசதம் குருசூத்திரே எதோவாரிமான சூத்திரம் ஜாயந்தே இத்தியாதி குரு சூத்திரத்திலே அவர் சொல்லிட்டார். இது அனுமானத்தை சொல்றதுக்காக இந்த சூத்திரம் வரல. வேதாந்த வாக்கிய குசும கிரகணார்த்தத்வா சூத்திரானாம் இங்கிறது வேதாந்த வாக்கிய குசுமங்களை கிரகணம் பண்றது வேதாந்த வாக்கியத்தை தான் சூத்திரத்தை சொல்றது அப்படின்னு சொன்னார். அப்பனா பிரமாணம் என்னங்கிற அங்கேயே நிரூபணம் பண்ணிட்டார் தெரியாச்சு. அப்ப எதுக்காக இந்த புதுசாய சூத்திரம் அதே சூத்திரம் வே பிரம்மத்துக்கு லட்சணத்தை மாத்திரம் சொல்லல. அந்த லட்சணத்தை கொண்டு எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு என்ன பிரமாணங்கிறதையும் வேதாந்த சாஸ்திரம் தான் பிரமாணங்கிறதையும் சொல்லி கொடுத்து கொடுத்தேன். இப்ப எதுக்காக இந்த தனி வர்ணகம் அப்படின்னு கேட்டா அப்படி சொல்றார். விமர்சம் தருகி இடம் சூத்திரம் யாவதா பூர்வசூத்திரேவ ஏவஞ்சாதீகம் சாஸ்திரம் உதாகரதா சாஸ்திரயோனித்தம் பிரம்மணோ தரிசனம் சாஸ்திரம் தான் பிரம்மத்துக்கு பிரமாணங்கிறத பூர்வசூத்திரத்திலே சொல்லியாச்சேன் உச்சதே தத்திர பூர்வசூத்திராட்சரேண ஸ்பஷ்டம் சாஸ்திரத்திய அனுபாதானா ஜன்மாதி கேவலம் அனுமான உபன்யஸ்தம் ஆசங்கேதா அங்கே சென்று வந்திருக்கு. ஜன்மாதிசேதான சொல்லதுனால ஒரு அனுமானம் தான் சூத்திரக்காரர் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அனுமானத்தை ஒரு லிங்கத்தை ஒரு கேதுவை தான் காமிச்சு கொடுத்துருக்காரோன்னு சந்தேகம் வந்துருக்கு. அந்த சந்தேகத்தை இந்த சூத்திரத்துல நிரூபணம் பண்றப்ப கொண்டு பாஷ்யக்காரர் நிராகரணம் பண்ணினாரே தவிர வேதாந்த வாக்கியத்துக்கும் கிருதனார்த்தத்துவாதெல்லாம் சொல்லி சூத்திரக்காரர் நிரூபணம் பண்ணல நிவாரணம் பண்ணல அந்த கட்சியை நிவாரணம் பண்ணல அது சூத்திரக்காரரே பண்ணியாகணுமே. அதுக்காக இந்த வர்ணகம் வெறும் அனுமானம் இல்லை. அனுமானத்தினால பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியாது. பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம் அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்லணுங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்துருக்கு சொல்றார். திருப்பி கத்திர பூர்வ சூத்திராட்சரேன கஷ்டம் சாஸ்திரத்தை அனுபாதானா ஜன்மாதி கேவலம் அனுமான உபன்யத்தம் ஆசங்கேத தாம் ஆசங்கம் நிவர்த்தையும் இடம் சூத்திரம் பிரபவருக்கு சாஸ்திர யோனிக்கு ஆதிக்கும். அதனால சாஸ்திரம் தான் அதுக்கு மேல அடுத்த அதிகரணத்துல சாஸ்திரம் எப்படி பிரம்மத்துக்கு பிரமாணமாக முடியும் அப்படின்னு ஆட்சேபம் அது சமையா இருக்கு.